வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன்.
மிகவும் பிரியமான ஃபீபா நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஒப்புரவாகுதல் தெய்வீக பண்பு என்ற தலைப்பிலே ஒரு சில வேத வசனங்களை தியானிக்கலாம். மனிதன் தேவனுடைய கட்டளையை மீறி அவரோடு இருந்த ஐக்கியத்தை முறித்து கொண்ட போதிலும், தேவன் தம்முடைய நிலையை விட்டு இறங்கி வந்ததன் காரணமாகவே மனிதன் தேவனோடு ஒப்புரவாவதற்கு ஏது உண்டாயிற்று. புதிய ஏற்பாட்டில் சமாதானத்தின் தேவன் என்ற வார்த்தை 5 முறை பயன்படுத்தப்படுகிறது. தன்னுடைய நன்மைக்காகவும் அல்லது தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் சிறியவன் பெரியவனை நாடி சென்று சமாதான உடன்படிக்கை செய்வது வழக்கம். ஆனால் ஆபிரகாமுடைய விஷயத்தில் கர்த்தர் மகா பெரியவராக இருந்தும் தம்முடைய நிலையை விட்டு கீழ் வந்து ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார் என ஆதியாகமம் 15:18 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை உறுதியாக பற்றி கொண்டிராமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தபடியினால்தான் மனு குலத்திற்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. பிலிப்பியர் 2:5-8. இந்த நாட்களில் நாம் சபைகளிலும் கூட சமாதான குறைவுகள் ஏற்படுகிறதை நாம் காண்கிறோம். உண்மையிலேயே பதவி, பொறுப்பு, கௌரவம், அந்தஸ்து, கல்வி, செல்வாக்கு போன்றவை நமது ரட்சிப்பிற்கு தடையாக இருக்கிறது. இதனால் சமாதான குறைபாடுகள் நம்மை சுற்றிலும் காணப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். கடந்த 100 ஆண்டிலே நெல்லை மாவட்டத்தில் வாழ்ந்தவர் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்தவர் மரியான் உபதேசியார் என்பவராவார். இவர் ஸ்ரீ வைகுண்டம், கிறிஸ்தியான் கோட்டை, 7000 பண்ணை ஆகிய ஊர்களில் கர்த்தரின் ஊழியத்தை செய்த ஒரு நல்ல தேவ ஊழியர். எளிய வாழ்க்கை வாழ்ந்த இவரை பார்ப்பவர்கள் இவரை ஒரு ஏழை என எண்ணும் அளவுக்கு மிகவும் தாழ்மையான உள்ளம் கொண்டவர். இவர் பல இனிய கீர்த்தனை பாடல்களை பாடியிருந்தாலும், குறிப்பாக கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா என்ற இவர் பாடிய ஒரு அருமையான பாடலை நாம் இன்றும் பாடி வருகிறோம். இந்த பாடலின் பல்லவி, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூர்வமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா என்று இந்த பாடல் துவங்குகிறது. இந்த பாடலை பாடுவதற்கு ஒரு பின்னணி இருந்தது. ஒருமுறை இந்த மரியான் உபதேசியாருடன் பணியாற்றிய சபையின் மூப்பர் ஒருவர் இவருடன் ஒத்துழைக்க மறுத்துவிட்டார். அது மாத்திரமல்ல, உபதேசியாருக்கு எதிராக பல நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து அந்த மூப்பர் ஆலயத்திற்கு வருவதையும் ஆராதனைகளில் கலந்து கொள்வதையும் நிறுத்திவிட்டார். இதை அறிந்து வருத்தமடைந்த மரியான் உபதேசியார் ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஆராதனை துவங்கும் வேளைக்கு முன்பாகவே மூப்பரின் வீட்டிற்கு சென்று அவரை திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளுமாறு மிகவும் வருந்தி அழைத்தார். அந்த சூழ்நிலையில் உபதேசியார் உள்ளத்தில் உருவானதுதான் இந்த அருமையான பாடல். உடைந்த உள்ளத்தோடு இந்த பாடலை உபதேசியார் மிகவும் உருக்கமாக பாடினார். பாடல் வரிகள் மூப்பரின் உள்ளத்தை தொட்டது. மூப்பர் உடனே தன்னுடைய தவறை உணர்ந்து மனமாற்றமடைந்தவராய் உபதேசியாரோடு ஒப்புரவாகி அதே ஓய்வு நாள் திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொண்டார். இந்த மரியான் உபதேசியார் உண்மையில் ஆத்துமாக்களை குறித்த மிகவும் தாகமுடையவராய் இருந்தார். எனவேதான் தன்னுடைய சபையில் உள்ள மூப்பர் ஆலய ஆராதனையை புறக்கணித்ததை அவரால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு ஆத்துமா கூட தவறிவிடக் கூடாது என்பதில் மரியான் உபதேசியார் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருந்தார். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். மரியான் உபதேசியாரை போன்ற ஆத்தும பாரம் கொண்ட தேவனுடைய மனுஷர்கள் இன்றைக்கும் நம்முடைய சபைகளிலே அவசர தேவையாய் இருக்கின்றார்கள். தம்முடைய சீஷர்கள் எப்படிப்பட்ட தாழ்மையோடு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் விதத்திலே நமது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு செயல்முறை விளக்கம் ஒன்றையும் அளித்தார். அது இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான வேளை வந்ததென்று அறிந்தபோது சீஷர்களுடைய கால்களை கழுவி சீலையினால் துடைத்தார் என யோவான் 13:1-5 நாம் காணலாம். அதன் பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யோவான் 13:13-14. அப்போஸ்தலனாகிய பவுலும், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் என்று 1 Corinthians 9:19 சொல்லுகிறார். நம்மை சுற்றி வாழ்கிற ஜனங்கள் நம்முடைய வார்த்தைகளை அல்ல, நம்முடைய வாழ்க்கையைத்தான் உற்று நோக்குகிறார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு பகையாகிய பாவத்தை சிலுவையில் அவர் தோற்றுப்போக வைத்தபடியினால் தேவனோடு மாத்திரமல்ல மனித இனங்களிலே காணப்படும் பிரிவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய காரியங்களையும் அவர் அதில் ஒப்புற உண்டாக்க வேண்டும் என்று விரும்பினார். இதன் மூலம் இரண்டு பிரிவினரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் பாக்கியத்தை இயேசுவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். மட்டுமல்லாது, கிறிஸ்து இயேசு மூலமாய் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட நாம் எந்த ஒரு மனிதனையும் மாம்சத்தின்படி அடையாளம் காணக்கூடாது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் நிருபத்திலே, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 Corinthians 5:16-17 குறிப்பிடுகிறது. எனவே பிரியமானவர்களே, தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிற விசுவாசிகளுக்குள் எந்தவிதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது. அப்படி பாகுபாடு இருக்குமானால் அந்த நபர் இன்னும் கிறிஸ்துவுக்குள் தேவனிடத்தில் ஒப்புரவாகாதவன் என்று தோன்றுகிறது. தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருப்பவன் அல்ல என்பதும் அதிலிருந்து காணப்படுகிறது. அவன் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளையாய் இருக்க முடியாது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் என்று 1 Corinthians 10:17 சொல்லப்பட்டதை நினைவு கூறுவோமாக. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தேவனோடு மனிதர்களோடும் ஒப்புரவாவது எப்படி என்பதை குறித்து நாம் ஒரு சில வேத வார்த்தைகளின் அடிப்படையிலே தியானித்தோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே.
இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org இலோ தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.